யோவான் அதிகாரம் 4. யோவானை விட இயேசு மிகுதியான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதாக பரிசேயர்கள் கேள்விப்பட்டனர். ஆனால் உண்மையில் இயேசு எவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவரது சீஷர்களே கொடுத்தனர். பரிசேயர்கள் கேள்விப்பட்டதை பற்றி இயேசுவும் அறிந்து கொண்டார். ஆகையால் அவர் யூதேயாவை விட்டு திரும்பி கலிலேயாவுக்குச் சென்றார். கலிலேயாவுக்கு செல்கிற வழியில் இயேசு சமாரியா நாட்டை கடந்து செல்ல இருந்தார். சமாரியாவில் இயேசு சீகார் என்னும் பட்டணத்துக்கு வந்தார். அந்த பட்டணம் யாக்கோபு தன் குமாரன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகில் இருந்தது. யாக்கோபின் கிணறும் அங்கே இருந்தது. இயேசு தன் நீண்ட பயணத்தால் களைத்து போயிருந்தார். ஆகையால் இயேசு கிணற்றின் அருகில் இளைப்பாரிட அமர்ந்தார். அது மதிய வேளை. ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுப்பதற்காக அக்கிணற்றுக்கு வந்தால் இயேசு அவளிடம்,
"தயவு செய்து நான் குடிப்பதற்கு தண்ணீர் கொடு"
என்று கேட்டார்.
"குடிப்பதற்கு நீங்கள் என்னிடம் கேட்பதை எண்ணி எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் ஒரு யூதர், நானோ சமாரிய பெண்"
என்று அவள் பதிலுரைத்தாள்.
"தேவன் கொடுப்பவற்றை பற்றி நீ அறியவில்லை. குடிக்க தண்ணீர் கேட்கிற நான் யாரென்று உனக்கு தெரியாது. இவற்றை பற்றி நீ அறிந்தால் நீ என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய். ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன்"
என்றார் இயேசு.
"ஐயா, ஜீவ தண்ணீரை நீங்கள் எங்கிருந்து பெறுவீர்கள்? இந்த கிணறோ ஆழமாக இருக்கிறது. இதிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கும் உங்களிடம் எதுவும் இல்லையே. நீங்கள் எமது மூதாதையரான யாக்கோபை விட பெரியவரா? அவர்தான் எங்களுக்கு இந்த கிணற்றை கொடுத்தார். அவரும் இந்த கிணற்றிலுள்ள தண்ணீரைத்தான் குடித்தார். அத்துடன் அவரது பிள்ளைகளும் மிருகங்களும் இதிலுள்ள தண்ணீரைத்தான் குடித்தார்கள்"
என்று அந்த பெண் சொன்னாள்.
"இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிப்பவர்களுக்கோ மறுபடியும் தாகம் எடுப்பதில்லை. என்னால் கொடுக்கப்படுகிற தண்ணீர் அதை குடிப்பவனுக்குள் நீரூற்றாக பெருக்கெடுக்கும். அது அவனுக்கு எக்காலத்துக்கும் உரிய வாழ்க்கையை தரும்"
என்று இயேசு பதிலுரைத்தார்.
"ஐயா, எனக்கு அந்த தண்ணீரை வழங்குங்கள். அப்போது ஒருபோதும் மறுபடியும் எனக்கு தாகம் எடுக்காது. மிகுதியாக தண்ணீர் எடுக்க இங்கே நான் மீண்டும் வரவேண்டியதும் இராது"
எனக் கூறினாள் அந்த பெண்.
"போ, உன் கரவனோடு இங்கே திரும்ப வா"
என்றார் இயேசு.
"ஆனால் எனக்கு கணவன் இல்லையே"
என்றாள் அப்பெண்.
"உனக்கு கணவன் இல்லை என்று நீ சொல்வது சரிதான். உண்மையில் உனக்கு 5 கணவர்கள் இருந்திருக்கின்றனர். ஆனால் நீ இப்பொழுது யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அவன் உன் கணவன் அல்ல. நீ என்னிடம் உண்மையை சொன்னாய்"
என்றார் இயேசு.
"உம்மை நான் தீர்க்கதரிசியாக காண்கிறேன். எங்கள் முன்னோர்கள் இந்த மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் யூதராகிய நீங்களோ எருசலேம்தான் வழிபாட்டுக்குரிய இடம் என்று கூறுகிறீர்கள்"
என்றாள் அந்த பெண்.
"பெண்ணே, என்னை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பிதாவை வழிபடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. சமாரியர்களாகிய நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாததை வணங்கி வருகிறீர்கள். யூதர்களாகிய நாங்கள் எங்களால் வணங்கப்படுபவரை புரிந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களிடமிருந்தே இரட்சிப்பு வருகின்றது. உண்மையாக வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவும் தம்மை வழிபடுகிறவர்கள் இத்தகைய மக்களாக இருக்க விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகையால் தேவனை வழிபடுகிற மக்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை வழிபடுதல் வேண்டும்
என்றார் இயேசு.
கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற மேசியா வந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் வந்ததும் எங்களுக்கு அனைத்தையும் விளக்குவார்
என்றால் அப்பெண். பிறகு இயேசு,
இப்பொழுது அவர்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நான்தான் மேசியா
என்றார். அப்பொழுது இயேசுவின் சீஷர்கள் பட்டணத்திலிருந்து திரும்பி வந்தனர். இயேசு ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். ஆனால் எவரும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றோ, ஏன் நீங்கள் அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றோ கேட்கவில்லை. பிறகு அந்த பெண் தன் தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு நகருக்கு திரும்பப் போனாள். அங்கே அவள் மக்களிடம்,
நான் செய்தவற்றையெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், ஒருவேளை அவர் கிறிஸ்துவாக இருக்கலாம்
என்றாள். ஆகையால் மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறி இயேசுவை காண வந்தனர். அந்த பெண் நகரத்திற்குள் இருந்தபோது இயேசுவின் சீஷர்கள் அவரை உண்ணும்படி வேண்டிக் கொண்டனர். ஆனால் இயேசுவோ,
என்னிடம் உண்பதற்கு உணவுண்டு, அதனை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது
என்றார்.
ஏற்கனவே வேறு யாராவது அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பார்கள்
என்று சீஷர்கள் தமக்குள் பேசிக் கொண்டனர்.
எனது உணவு என்னை அனுப்பிய தேவன் செய்ய சொன்னதை செய்வதுதான், எனக்கு கட்டளையிட்டபடி செய்து முடிப்பதுதான் எனது உணவாக இருக்கிறது. நீங்கள் பயிரை நடும்போது அறுவடைக்காக இன்னும் 4 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வீர்களல்லவா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்களை திறவுங்கள், மக்களை பாருங்கள், அவர்கள் அறுவடைக்காக தயாராக இருக்கிற வயலை போன்று இருக்கிறார்கள். இப்பொழுது கூட அறுவடை செய்கிறவன் சம்பளம் பெறுகிறான், அவன் தனது நித்திய வாழ்வுக்கு அனுகூலமாக அறுவடை செய்து கொள்கிறவன். ஆகையால் இப்பொழுது விதைக்கிறவனோடு அறுவடை செய்கிறவனும் மகிழ்ச்சியடைய இயலும். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் இன்னொருவன் என்கிற பழமொழி இதனால் உண்மையாகிறது. நீங்கள் பாடுபட்டு விதைக்காத நிலத்தை அறுவடை செய்யுமாறு உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பாடுபட்டார்கள், நீங்கள் அவர்கள் உழைப்பின் பயனை அனுபவிக்கிறீர்கள்
என்று இயேசு கூறினார். அந்நகரத்தில் உள்ள ஏராளமான மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தனர். அந்த பெண் இயேசுவை பற்றி கூறியவற்றால்தான் அவர்கள் அவரை நம்பினர். அவள், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொல்லிவிட்டார் என்று கூறியிருந்தால், சமாரியர்கள் இயேசுவிடம் சென்றார்கள், இயேசுவை அவர்களோடு தங்கும்படி வேண்டினார்கள். ஆகையால் இயேசு அவர்களோடு 2 நாட்கள் தங்கினார். மேலும் மிகுதியான மக்கள் இயேசு சொன்னவற்றின் மூலம் அவரை நம்பினர். அவர்கள்,
முதலில் நீ சொன்னவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை நம்பினோம், ஆனால் இப்பொழுது நாங்களாகவே அவர் சொன்னவற்றை கேட்டதால் விசுவாசிக்கிறோம். அவர் உண்மையாகவே இந்த உலகத்தை இரட்சிக்கப் போகிறவர் என்று நம்புகிறோம்
என்று அந்த பெண்ணிடம் சொன்னார்கள். 2 நாட்கள் கழிந்ததும் இயேசு அந்நகரத்தை விட்டு கலிலேயாவுக்குச் சென்றார். இயேசு ஏற்கனவே,
ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் மதிக்கப்படமாட்டான்
என்று சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவுக்கு வந்தபோது அங்குள்ள மக்கள் அவரை நல்ல முறையில் வரவேற்றனர். அந்த மக்கள் இயேசு எருசலேமில் பஸ்கா பண்டிகையில் செய்தவற்றையெல்லாம் நேரில் கண்டவர்கள். அந்த மக்கள் அப்பண்டிகையில் கலந்து கொண்டவர்கள். கலிலேயாவிலுள்ள கானா என்ற ஊருக்கு இயேசு மீண்டும் சென்றார். ஏற்கனவே அவர் அங்குதான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருந்தார். ராஜாவின் முக்கியமான அதிகாரி ஒருவன் கப்பர் நகுமில் வசித்து வந்தான். அவனது குமாரன் நோயுற்றிருந்தான். அந்த மனிதன் இயேசு இப்பொழுது யூதேயா நாட்டிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டான். ஆகையால் அவன் கானா ஊருக்குப் போய் இயேசுவை சந்தித்தான். கப்பர்நகுமுக்கு வந்து தன் மகனது நோயை குணமாக்கும்படி இயேசுவை வேண்டினான். அவனது குமாரன் ஏற்கனவே சாகும் நிலையில் இருந்தான்.
நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் என்னை நம்ப மாட்டீர்கள்
என்று இயேசு சொன்னார். அந்த அதிகாரியோ,
ஐயா, என் சிறிய குமாரன் சாவதற்கு முன் என் வீட்டிற்கு வாருங்கள்
என்று அழைத்தான். அதற்கு இயேசு,
போ, உன் குமாரன் பிழைப்பான்
என்றார். அந்த மனிதன் இயேசு சொன்னதில் நம்பிக்கை வைத்து தன் வீட்டிற்கு திரும்பினான். வழியில் அவனது வேலைக்காரர்கள் எதிரில் வந்தார்கள்.
உங்கள் குமாரன் குணமாகிவிட்டான்
என்று அவர்கள் சொன்னார்கள்.
என் குமாரன் எப்போது குணமாகத் தொடங்கினான்
என்று கேட்டான் அவன்.
நேற்று ஒரு மணி இருக்கும்போது உங்கள் குமாரனின் காய்ச்சல் விலகி குணமானது
என்றார்கள் வேலைக்காரர்கள். இயேசு, உன் குமாரன் பிழைப்பான் என்று சொன்ன நேரமும் ஒரு மணிதான் என்பதை அந்த அதிகாரி உணர்ந்து கொண்டான். ஆகையால் அவனும் அவனது வீட்டில் உள்ள அனைவரும் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தனர். யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு இயேசு செய்த இரண்டாவது அற்புதம் இது.